வணக்கம் நேயர்களே, இன்றைய பெட்டகத்தை அலங்கரிக்கும் பிரமுகர், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் வரலாற்றுத்துறை தலைவரும், யாழ் இந்து கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளரும், யாழ் கோட்டை புனரமைப்பு பணியில் முக்கிய ஆலோசகராகவும் விளங்குகின்ற சிரேஷ்ட பேராசிரியர் பரமு புஷ்பரத்னத்திடம் இன்றைய நேர்காணல் அமையவிருக்கிறது. எமது வரலாற்று தொல்பொருட்களை பாதுகாப்பதிலும் தமிழ் மக்களுடைய, குறிப்பாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒன்று ஒரு சட்ட சரத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா?
நல்ல கேள்வி. அதாவது வந்து இலங்கை தொல்லியல் சட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட மண்ணுக்குள் புதையுண்ட மண்ணுக்கு வெளியே தெரிகின்ற வரலாற்று பெருமதியுடைய சான்றுகள் அனைத்தும் குறிப்பிட்ட பிரதேசத்தின் மரபுரிமை சின்னங்களாக பிரகடனப்படுத்துவதற்கு தொல்லியல் சட்டத்தில் இடம் உண்டு. அந்த மரபுரிமை சின்னங்கள் ஒரு தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. அதை தொல்லியல் திணைக்களம் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. பொது அமைப்புகள் தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியோடு அந்த மரபுரிமை சின்னங்களை கண்டறிந்து பாதுகாப்பதற்கும், அதை ஒரு மரபுரிமை சின்னமாக தொல்லியல் திணைக்களத்தினூடாக பிரகடனப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக, எங்களுடைய வடமாகாண முதலமைச்சராக கௌரவ நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் பணியாற்றிய காலகட்டத்தில் ஒவ்வொரு முயற்சியால் மத்திய கலாச்சாரிய பணிப்பாளர் நாயகமும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்ட பொழுது இந்த கேள்வியை நான் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய அனுமதியோடு இந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கும் பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை சில வருமானங்களை ஈட்டுவதற்கும் இடம் உண்டு என்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளார்கள். ஆகவே எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை நாங்களாகவே பாதுகாப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. உதாரணமாக, கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய முயற்சியால் கிழக்கிழங்கையில் பல மில்லியன் ரூபாவில் ஒரு இஸ்லாமிய கலாச்சார அருங்காட்சியகம் ஒன்று உருவாக்கப்பட்டதை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
எந்த வகையில் தமிழர்களுடைய வரலாற்று சான்றுகளை உலகில் ஏதேனும் ஒரு அமைப்புகள் மூலம் பாதுகாக்க முடியும் அல்லது பாதுகாக்க வேண்டும்?
நல்ல கேள்வி. அது செய்வதற்கு இடம் உண்டு. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், பரிசு துறையில திருமூடி மடம் என்பது வெளிநாடுகளில் உள்ள சுவிசில உள்ள பரிசுத்துறை பொதுமக்கள் ஒன்றியத்தின் முயற்சியால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவில் வரலாற்று படம வாய்ந்த திருக்கு மரம் அதனோடு வரந்து சார்ந்த வரலாற்று சின்னங்களும் ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுது அதற்கான உதவிகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்குகின்ற போது ஒரு தனிப்பட்டவரிடம் அதை தனிப்பட்டவர் அந்த நிதியை பெற்று செய்வதில் சில சட்ட சிக்கல்கள் உண்டு. தப்பான விமர்சனங்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த நிதியை ஒரு அரசாங்க அதிபர் ஊடாக அல்லது பிரதேச செயலாளர் ஊடாக அல்லது பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாங்கள் நிதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒரு மரபுரிமை சின்னத்தை வெளிநாட்டு உதவியோடு மீள் புனரமைப்பு செய்கின்ற பொழுது அதற்கான ஒரு முன்மொழிவை தொல்லியல் திணைக்களத்துக்கு அனுப்பி அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்ட சட்ட சிக்கல்கள் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதை தொல்லியல் திணைக்களம் அங்கீகரிக்கவும் தயாராக இருக்கின்றது. அவர்களுடைய சில மேற்பார்வைகளும் ஆலோசனைகளும் அதில் பெற்றுக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு ஒரு வெளிநாட்டு உதவியோடு பாதுகாப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. இந்த இடத்தில் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இலங்கையில் ஏறத்தாழ 200,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் மரபுரிமை சின்னங்கள் உண்டு. அவை அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக எண்ணங்களை அரசு அல்லது தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்க உட்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருப்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நாங்களாகவே முயற்சி எடுத்து எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன்.
குறிப்பாக அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெறாத காலத்திலேயே 2300 ஆண்டுகள் பழமையான தொல்பொருட்கள் எமது ஈழ தேசத்தில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் இடம்பெறுகின்ற போது அதற்கு முந்தைய பல தொல்பொருட்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் இடம்பெறுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது. இலங்கையில் தமிழர்களின் இருப்பையும் தொன்மையையும் எடுத்து காட்டுகின்ற வடமாகாணத்தில் காணப்படுகின்ற தொல்பொருட்சான்றுகளில் முக்கியமான சான்றுகளாக நீங்கள் இவற்றை பார்க்கிறீர்கள். அவற்றின் கால மதிப்பீடுகள் தொடர்பாக கொஞ்சம் கருத்து கூற முடியுமா?
பண்பாடு பிற்காலத்திலே சாட்டி காரநகர், புனகரி, மிக அண்மையிலே கட்டுக்கரை போன்ற இடங்களிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கந்தனுடை அகழ்வாய்வு கிடைத்த சான்றுகளை இன்றைக்கு 30-50 ஆண்டுகளுக்கு முன் விமலா பேக்கி என்பவர் இங்கு வாழ்ந்த பூர்வீக மக்கள், தமிழ்நாட்டில் ஒத்த பெருங்கற்கால மக்கள், அதனால இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்து குடியேறி இருக்கலாம், அல்லது இங்குள்ள மக்கள் தமிழகத்தோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கலாம். இத்தகைய ஒரு குடியிருப்பு கந்தரோடை தொட்டு புத்தளம் வரை பரவி இருந்தது என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் முன்வைத்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிற்காலத்திலே பூநகரி, கட்டுக்கரை போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்விலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். ஆகவே நீங்க கேட்டது முக்கியமான இடங்களில் ஒன்றாக கந்தரோடை, பூநகரி, கட்டுக்கரை, சாட்சி போன்ற இடங்களை குறிப்பிடலாம். இவற்றை விட முக்கியம் என்று சொன்னால், மிக 2017 ஆண்டு நாங்கள் கிழக்கு இலங்கை கிளிவெட்டியில் திருமங்கலா என்ற இடத்திலே ஆய்வு செய்த பொழுது, இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கும், அந்த இடங்களிலே தமிழ் மக்கள் வழிபட்ட ஆலயங்கள் இருந்ததற்கும் நம்பகரமான கல்வெட்டு ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த திருமங்கலா என்ற இடத்தில் 1964 இருந்து மக்கள் புலம்பெறுவதற்கு முன்னர் 1000 ஆண்டுகளாக அங்கே தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மூன்றாவதாக 2017 ஆண்டிலே இருந்து கட்டுக்கரையிலே மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பொழுது நாங்கள் கீழடி அகழ்வாய்வை முதன்மைப்படுத்துவது பேசுகின்ற அதே நேரத்தில் கட்டுக்கரையில் கிடைத்த துல்லியல் ஆதாரங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த கட்டுக்கரை நான் நினைக்கின்ற கந்தனோடைய அடுத்து வட இலங்கையில் ஒரு தொன்மையான பூர்வீக மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கட்டுக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுக்கரை ஆதாரங்களை பார்வையிட்ட தென்னிந்திய தொல்லியல் அறிஞர்களில் ஒருவரான பேராசிரியர் ராஜன் அவர்கள் கொடுமணல் பெருந்தல் போன்று ஒரு தொன்மையான மக்கள் குடியிருப்பு கட்டுக்கரையில் வாழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இந்த அகழ்வாய்வை பார்வையிட்ட தென்னிலங்கை அறிஞர்கள் கூட மாதவட்டத்தில் இருந்து அனுராதபுரம் செல்லுகின்ற வழியில் ஒரு நகரமாக, தொன்மையான நகரமாக இது எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதை அந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிடுகின்றனர். ஆகவே வட மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மட்டும் 86 இடங்கள் முக்கிய தொல்லியல் மையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவை அனைத்துமே முக்கியமான தொல்லியல் மையங்கள் தான். ஆனா அவற்றுக்குள்ளே எங்களுடைய பூர்வீக இருப்பை அடையாளப்படுத்தக்கூடிய தொல்லியல் மையங்களாக நான் கந்தரோடை, பூநகரி, சாட்டி, கட்டுக்கரை போன்ற இடங்களை பார்க்கின்றேன்.
இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்களையும் தமிழர்களுடைய தொல்பொருட்களையும் பாதுகாப்பது மற்றது அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவதில் பல்வேறு நெருக்கடிகளும் சிக்கலும் அடக்குமுறைகளும் இருக்கின்றது. இந்த அடக்குமுறைகளை களைவதற்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் என்ன வகையிலான தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
அதாவது எங்களுடைய பிரதேசத்தை அகழ்வாய்வு செய்வதில், பாதுகாப்பதில் சில சட்ட சிக்கல்கள் உண்டு என்று கூறுவது ஒருவித உண்மை உண்டு என்றாலும், அவற்றிலே இருந்து விடுபட்டு நாங்கள் அதை செய்வதற்கு சில சட்ட ரீதியான வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக நான் 2019-20 ஆண்டுக்கான அனுமதியை தொழில் தினக்களத்தில் பெற்றிருக்கின்றேன். நான் இந்த நேரத்திலிருந்து அங்கு அகழ்வு செய்கிறதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாததால் கைவிடப்பட்டுள்ளது. ஆனால் மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பது அரசு எவ்வளவுக்கு எங்களுக்கு உதவும் என்பதிலே சில தடைகள் இருந்தாலும், எங்களுடைய மக்களாக வந்து அவற்றை பாதுகாப்பதில் தடைகள் இல்லை. எங்களுடைய கலாநிதி திருமுருகன் அவர்கள் சிவபூமியிலே, அதாவது நாவல்கூரிலே சிவபூமி என்று ஒரு பெரிய அருங்காட்சியம் ஒன்று அமைத்திருக்கின்றார். அந்த 3 மாடிகளை கொண்டு அந்த அருங்காட்சியில் எங்களிடம் இருந்து மறைந்து போகுங்க, அழிந்து போகுங்க, அல்லது விற்கப்படுகின்ற பல மரபுரிமை சின்னங்களை மக்கள் முன் வந்து அங்கு பாதுகாப்பதில் எந்த தடையும் இல்லை. அதை தடுப்பதற்கு தொல்லியல் திணைக்களம் முன்வரும் என்று நான் கருதவில்லை. அதை அனுமதி பெற்று கூறியது போல அந்த மண்ணின் பண உள்ள இங்க உள்ள மரபுரிமை சின்னங்கள் பற்றிய விஷயங்கள் புலம்பெயர் நாடுகள்ல பேணப்படலாம், ஆவணப்படுத்தப்படும், அது அவர்கள் அங்கே செய்யலாம், அதை செய்திருக்கின்றார். குறிப்பாக சுவிஸ் தமிழ் கல்வி சேவை தமிழ் மக்களுடைய பாரம்பரிய மரபுரிமை சின்னங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். திரு பிரந்தவாதனுடைய இயக்குநராக உள்ள திரு பார்த்திபன் கந்தசாமி அவர்களுடைய முயற்சியிலே அந்த மக்களுடைய மரபுரிமை சின்னங்கள் ஆவணப்படுத்தப்பட்டது. இங்கே வடபகுதியிலோ அல்லது தமிழ் பிரதேசங்களிலோ ஆய்வு செய்வதற்கு அல்லது சில மரபுரிமை சின்னங்களை பேணி பாதுகாப்பதற்கும் புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வதில் தடை இல்லை. ஆனால் அந்த நிதியை வந்து எப்பொழுதும் ஒரு அரசாங்க அதிகாரம், பிரதேச செயலாளர் அல்லது பல்கலைக்கழகம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொது அமைப்பின் ஊடாக அந்த நிதி உதவியை ஒரு செய்ய வேண்டும். தனிப்பட்ட உதவ செய்கின்ற போது பல விமர்சனங்கள் வருவதற்கும் சில சட்ட சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆகவே சட்ட ரீதியான முறையில் அணுகி புலம்பெயர் தமிழர்கள் இங்கே ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கும் உதவ முடியும் என்பதுதான் இன்றைய கருத்து. நான் அதற்காகத்தான் குறிப்பிட்டிருந்தேன், கிழக்கு இலங்கையில் பல மில்லியன் செலவில் இஸ்லாமிய கலாச்சார சின்னங்களை பேணி பாதுகாப்பதற்கான ஒரு அருங்காட்சியகம் கிழக்கு மாகாண சபையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அத்தகைய ஒரு முயற்சியை வடமாகாண சபையும் செய்திருக்கலாம், ஆனால் செய்ய முடியவில்லை என்பது மிகுந்த வேதனைக்குரிய விடயமாகும். மூன்றாவது மிகப்பெரிய குறைபாடு, எங்களுடைய மக்கள் வந்து எங்களுடைய மரபுரிமை சின்னங்கள் இருக்கிற இடங்களில் குடியிருப்புகளை கட்டமைப்பு சாலைகளை அமைத்திருப்பதனால அந்த இடங்களில் அகழ்வாய்வு செய்வதற்கு அல்லது அந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு மக்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கை தொல்லியல் சட்டத்தில் ஒரு மரபுரிமை சின்னம் தனி மனிதருடைய ஹானியில் இருக்குமானால் அவருடைய அனுமதியோடுதான் தொல்லியல் திணைக்களமும் அதை பாதுகாக்கலாம், தனிப்பட்ட நிறுவனங்களும் பாதுகாக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு தனிப்பட்ட நில உரிமையாளர்கள் முன்வருவது மிக மிக குறைவு. உதாரணமாக நாங்கள் மந்திரி மனை இருந்த பிரதேசம் 2010 தொல்லியல் திணைக்களத்தால் மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதுக்கான விளம்பர பலகைகளும் அதிலே போடப்பட்டது. ஆனால் அதை மீளுருவாக்கம் செய்வதற்கு என்னுடைய நானே அதற்கு முயற்சி செய்த பொழுது அந்த காணியை தங்களுக்குரிய வந்து மூட உரிமை பாராட்டினார்கள். அந்த நில உரிமையாளருடைய அனுமதியின்றி ஒரு மரபுரிமை சின்னத்தை நாங்கள் கட்டாயமாக பாதுகாப்பது என்பது பிரச்சனைக்குரிய ஒரு முறை. நீதிமன்றத்தில் உதவிய நாடுவாராக இருந்தால் அது தடையாக இருக்கும். உதாரணமாக கோட்டையில சங்கிலிய மன்னன் கோட்டை என்ற ஒரு இடம் இருந்தது. அதற்கு நான் நிதி உதவியை பல்கலைக்கழகத்தில் பெற்று அதை ஆய்வு செய்ய முற்பட்டிருந்த போது வெளிநாட்டில் உள்ளவர் அதற்கான அனுமதியும் பெறாததுனால தொழில் திணைக்களம் அந்த இடத்தில் ஆய்வு செய்வதை நிறுத்தியிருக்கிறது. அப்படியான சில பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் எங்களுடைய எங்களுடைய பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு பல வழிமுறைகள் உண்டு. ஒரு பிரதேச சதவீத பரப்பில் உள்ள வெளித்தொழில்களை பராமரித்து பாதுகாத்து சுற்றுலா இடமாக ஒரு பிரதேச சபை செய்யலாம். எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபை சரியான ஒரு திட்டமிடலோடு ஒரு தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியோடு யாழ்ப்பாண கோட்டையை கூட தன்னுடைய நிர்வாகத்திற்கு கொண்டு வந்து ஒரு சுற்றுலா மையமாக மாற்றலாம். இதிலே சில அரசியல் பின்னணிகள் தடைகள் இருந்தாலும் அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றுதான் நான் கருதுகிறேன். இப்படியான முயற்சிகளுக்கு வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் உதவலாம். அந்த உதவிகள் வந்து ஒரு அரசுக்கு தெரியக்கூடிய வகையில் ஒரு பல்கலைக்கழகத்தின் ஊடாக, அரசாங்க அதிபர் ஊடாக, பிரதேச செயலாளர்களாக, பொது அமைப்பின் ஊடாக அனுமதி பெற்று செய்வதிலே தடைகள் இல்லை என்பது என்னுடைய கருத்தாகும்.
நன்றி. இந்த இவ்வளவு நேரம் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையிலும் உங்களோட பொண்ணான நேரத்தை மக்களுக்கு பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய சேவை தொடர்ந்து மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவ்வளவு நேரம் பெட்டகத்தினூடாக இணைந்திருந்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் வரலாற்றுத்துறை தலைவரும் யாழ்ப்பாணம் இந்து கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளரும் யாழ்ப்பாண கோட்டை புனரமைப்பு பணியில் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராக விளங்குகின்ற சிரேஷ்ட பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் இன்றைய பெட்டகத்தை அலங்கரித்தார். இது போன்ற பிரமுகர்கள் அல்லது சம்பவங்கள் அல்லது ஆளுமைகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோபாலகிருஷ்ணன், ரூபகாந்த்.